எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடியும். இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? இவர் மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அந்த அன்பில் இளைப்பாறுகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவர் உங்களில் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சிறப்பான நாட்களில் நாம் மீண்டும் இந்த கொரோனாவினுடைய அந்த ஒரு வேதனை இன்னும் தணியாத ஒரு சில நாடுகள், ஒரு சில இடங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். புதிய வகையான ஒரு சில நோய்களினுடைய தொற்று, இப்படி இந்த உலகமே ஒரு விதமான துன்பத்திற்குள்ளாகி இருக்கிற ஒரு கவலையை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் இந்த துன்பம் நம்மை புடமிடுகிற அடையாளமாக இருக்கிறது, ஒருபுறம் இந்த துன்பம் நம்மை அழுத்துகிற அடையாளமாக இருக்கிறது. இந்த துன்பத்தை குறித்து இன்றைக்கு வேதம் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இந்த உலகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னென்னா, துன்பமே இல்லாத ஒரு உலகத்திற்குள்ளே நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன் வா என்று தான் இந்த அறிவியல் நமக்காக போராடுகிறது. அறிவியல் உலகம் எல்லாமே இந்த சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸ், அறிவியல் கண்டுபிடித்து கொடுக்குற எல்லா பொருள்களும் இந்த மனிதனுடைய துன்பத்தை குறைக்கணும் அப்படின்னு உதவி செய்யுது. துன்பத்தை குறைப்பதற்காக ஒருபுறம் இந்த காரியங்கள் வளர்ந்து கொண்டு இருக்க, ஒருபுறம் துன்பத்தினுடைய நிலை இன்னும் அதிகப்படுவதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த துன்பங்கள் அன்று பழைய காலங்களில் நம்ம திரும்பி பார்க்கிற போது நம்மை சுற்றி வாழ்ந்த அந்த மக்களினுடைய வாழ்வு ஆதாரங்கள் ரொம்ப எளிமையான வாழ்வாதாரங்கள், எல்லாமே ஒரு போராடுகிற ஒரு நிலையில் இருந்தது. அப்படி இருந்த காலத்தில் அவர்கள் துன்பம் என்றால் என்ன, அதை எப்படி சந்திப்பது, எப்படி அதை அவர்கள் எதிர்கொள்வது என்பதையெல்லாம் அவர்கள் அனுபவமாக பெற்றிருந்தார்கள். நம்முடைய மனித குலத்தினுடைய துவக்கத்தை கொண்டு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மனிதன் எப்படி கற்றுக்கொண்டான் இந்த இயற்கையோடு வாழ அப்படின்னு பார்க்கிற போது, இயற்கையில் வரக்கூடிய சீற்றங்களை எதிர்கொள்வது அவனுக்கு ஒரு சவாலாக இருந்தது. இயற்கையினுடைய மனிதர்களை புரிந்து கொள்வது, விலங்குகளை புரிந்து கொள்வது, அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்கொள்ள முயற்சிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பஞ்சபூதங்களையெல்லாம் பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பஞ்சபூதங்களை நம்ம எதிர்கொண்டால்தான் நம்முடைய வாழ்வு நிலைக்கும் என்கிற ஒரு கட்டத்தில் இந்த பஞ்சபூதங்கள் மீது ஒரு பயம் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பஞ்சபூதங்களையும் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை அவர்கள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. விலங்குகளை எப்படி வேட்டையாடுவது, உணவுக்காக எப்படி ஓடுவது, நம்முடைய வாழ்வாதாரத்தை எப்படி தக்க வைத்து கொள்வது என்பது எல்லாமே ஒரு துன்பத்தின் பாதையிலே தான் அவர்களுக்கு கடந்து சென்றது. அதை குறித்து அவர்கள் என்ன செய்யலை, வேதனைப்படலை. அதை குறித்து அவர்கள் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர்கள், இதுதான் நம்மளுடைய வாழ்வினுடைய தரம், இதுதான் வாழ்வினுடைய அச்சாரம் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு இயற்கையோடு தங்களை இணைத்து என்ன செய்தாங்க, பயணிக்க ஆரம்பித்தாங்க. நாளடைவில் இந்த உலகம் நவீனமயமாக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே வருகிற போது, புதிய புதிய ஆற்றல், புதிய புதிய அடையாளங்கள், புதிய புதிய வழிமுறைகள் எல்லாம் பெருக ஆரம்பித்தது. அப்படியாக மனிதனுடைய தேவைகள் அதிகப்படப்பட இந்த காரியங்களும் சில கருவிகளும் அதற்கு ஊடாக இணைந்து வந்தது. எல்லாம் வந்தவுடனே இது வந்தால் நமக்கு சுகமாயிருக்கும், இது வந்தால் சுகமாயிருக்கும் என்று மனிதன் எதையெல்லாம் சிந்தித்தாரோ, மனிதர்கள் சிந்தித்தார்களோ, அவைகளெல்லாம் வந்தது. மனிதன் சிந்தனைக்கு உட்பட்ட காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கிடைத்தது. ஆனால் அந்த ஒருபுறம் அந்த துன்பங்களை அவர்கள் இதை வைத்து கொண்டு நம்ம சரி செய்து விடலாம் என்று நினைத்த நினைப்பு தவறாய் போனது தான் உண்மை என்பது இன்றைய 21வது நூற்றாண்டிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்போ கடவுளுடைய அந்த படைப்பினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது, துன்பம் என்பது நாம் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு காரியமாக இல்லை, அது வாழ்வினுடைய ஒரு பகுதியாகவே அது அமைந்திருந்தது. அதை உணர மனிதன் மறுத்தான் என்பதை விட அதற்கு எதிராக சிந்தித்தான் என்பது தான் நாம் புரிந்து கொள்கிற ஒரு உண்மை. இந்த துன்பம் வேண்டாம் என்று சிந்திக்கிற சிந்தனை ஒரு விதமான, அதாவது பொருட்களை நம்மளுடைய தெய்வமாக கருதுகிற பொருள் உலகம், பொருள் முதல் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக பொருள் தான் நமக்கு முக்கியம், மற்றதெல்லாம் வந்து பிறகுதான் வருகிறது. ஆகவே எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, எனக்கு நிலபுலன்கள் இருக்கிறதோ, என் வீடு பெரிதாக இருக்கிறதோ, அப்பொழுது என்னுடைய மகிழ்ச்சி பெரிதாக இருக்கும் என்று நினைக்க ஆரம்பித்த அந்த ஓட்டம் இன்றைக்கு உலகத்தை வேறு ஒரு திசையில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அநேகர் அந்த மாயைக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம். அதுதான், ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், ஒரு அனுபவத்திற்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போது நாங்கள் அந்த கிராமத்தில் வீடுகளிலே தங்கியிருந்தோம். அந்த வீடுகளிலே பலவிதமான சங்கடங்கள் இருந்தது, அசௌகரியங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த குடும்ப அந்த வீடுகளிலிருந்து நாங்கள் வந்து ரிவ்யூ, அந்த மீட்டிங், எங்களை உட்கார வச்சு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள சொன்னாங்க. அப்போது நிறைய மாணவர்கள் எல்லாம், நாங்கள் செமினேரிக்குள்ளே அண்டர் த ரூஃப், அது ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அங்கிட்டு போனால் டாய்லெட் இருக்கும், அங்கிட்டு வந்தாக்க ஸ்டடி ஹால் இருக்கும், அங்கிட்டு வந்தால் பெட்ரூம் இருக்கும், கீழே போனாக்க நல்ல சாப்பாடு இருக்கும், ஸ்பூன் அண்டு ஃபோர்க்கில் தான் சாப்பாடு. இப்படி வாழ்க்கை தரம்லாம் வித்தியாசமாக ஒரு விதமாக இருந்த நேரத்தில் இப்படி ஒரு அனுபவம், அது ஒரு திகைப்பை ஏற்படுத்தியது. அப்போ எல்லோருடைய மனசில் ஒரு நெருடல், இவங்கள்லாம் ஏழையாக இருக்கிறாங்க, இவங்கள்லாம் பாவமாக இருக்கிறாங்க, இவங்கள்லாம் வந்து இன்னும் உயர்த்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டிஸ்கஷன் அழகாக அந்த வழிநடத்தின தந்தை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த டிஸ்கஷன் போய் கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் இப்போது என்ன முடிவுக்கு வரீங்கன்னா, இவங்களெல்லாம் மாற்றணும், நம்ம இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு மாதிரி என்னது அநாகரிகமாக வாழ்கிறாங்க, நாம தான் நாகரிகமாக வாழ்கிறோம், அதனால் இவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணிப்புக்கு வரீங்க அப்படிங்கிற அந்த ஃபைனல் பிக்சர் கொடுத்து கடைசியில் அவர் சொன்னார், அவங்க வந்து நம்மளை மாதிரி மாறுறதில்லை, நாம் தான் அவங்கள மாதிரி மாறணும் என்கிற அழகிய கோட்பாட்டை அவர் முன்வைத்தார். ஏன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அடுத்து வரப்போகிறதை குறித்த ஒரு பெரிய கவலை இல்லாத ஒரு சூழல், எளிய உணவு, அதில் ஒரு பெரிய என்னது மருந்துகளோ அல்லது காரியங்களோ அதில் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடாத உணவு இல்லை, சாப்பிடக்கூடிய உணவுகள், உறவுகளினுடைய சங்கமம். அப்புறம் அவர் நெகட்டிவ் போட்டோம், இதை கம்பாரிசன் எல்லாத்தையும், இந்த வாழ்க்கையும் டவுனில் இருக்கிற வாழ்க்கையும் போடும்போது நம்ம நாகரிக வாழ்க்கை என்பது மிகவும் கொடியதாக இருக்கிறதை அவர் வந்து அழகாக படம் பிடித்து காட்டினாங்க. அப்போது இதை எதற்காக இதை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்த விதம் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் துன்பத்தில் இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். இவங்களுக்கு ஏன்னா கிரைண்டர் இல்லை, கையில் தான் மாவு ஆட்டுறாங்க, எவ்வளோ உலகம் வளர்ந்துருச்சு, இன்னும் கையில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்க வந்து அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க, இன்னமும் அவங்க வந்து எளிய உணவுகளை உண்றாங்க, பீட்சா பர்கர்லாம் சாப்பிட்றதில்ல. இப்படியாக நம்மளுடைய எண்ணங்கள், அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுக்கு எந்த எண்ணம் இப்பொழுது உள்ளே திணிக்கப்பட்டிருக்கிறதுன்னா, நீ துன்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம், துன்பம் உனக்கு தகுந்தது அல்ல. இன்றைக்கி மதங்களும் கூட ஒரு அறிவியல் ஒரு புறம் பேசுகிறது, சமூகம் ஒரு பார்வை ஒரு புறம் அப்படியாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலே இந்த மதங்கள் கூட என்ன சொல்லுகிறது நிறைய இடத்துல அப்படின்னா, துன்பம் இல்லாத ஒரு உலகத்தை கடவுள் கொடுப்பாருவா. இப்போ எங்கள் அருங்குடை இல்லத்தில் கூட எந்த பிரசங்கியார் வந்து மக்கள் மனதில் வந்து பெருமையாக நிற்கிறார் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க அவரை கூப்பிடுங்க இவரை கூப்பிடுங்கன்னு. அவங்க யாரை சொல்கிறாங்க, அவர்களுடைய அடையாளத்தை நம்ம உற்று பார்க்கிற போது அந்த பிரசங்கியாருங்க வந்து துன்பத்தை அடையாளமாக வைத்து பேச மாட்டாங்க. துன்பத்தை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும், துன்பத்தை நீ கையில் எடுக்க வேண்டும்னு ஒரு நாள் பேச மாட்டாங்க. உன் துன்பம் ஆண்டவர் வந்துட்டார் மலை போல் மாறிடும், அது பனி போல் உருகிடும், ஏதோ இன்றைக்கி உனக்கு விடுதலை, ஏதோ ஆண்டவர் உன்னை இன்றைக்கி உயர்த்துறாரு. இப்படி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மணி நேர செய்தியை ஆண்டவர் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார், நீ அப்படியே உட்காந்துரு, நீ அப்படியே சும்மா உட்காந்துரு, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார், விசுவாசம் மட்டும் வச்சுக்கோ, விசுவாசத்தினால நீதிமான் பொழைச்சிருவான், நம்ம என்ன செய்யணும் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ விசுவாசித்தா போதும் இயேசுவை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் பிரமாதமான திருச்சபைகளாக வளர்ந்து நிற்குது, கூட்டங்கள் அங்கே போகிறது. இப்போ கூட ஆல்பர்ட் ஃபாதர் வராருன்னா ஒருத்தர் போயிலும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், பேய் ஓடுது, நாயெல்லாம் குறைக்குது அப்படின்னு ஏதாவது போட்டிங்கன்னா போதும், அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அள்ளிட்டு வந்துடும், எதை எழுதி விடலாம், பேய் ஓடுது, நாய் குறைக்குது, ஆடு மாடெல்லாம் கத்துது, ஏதாவது போட்டிங்கன்னா போதும், மக்கள் ஏதோ நடக்குதா பாருங்கள், ஏதோ நடக்கணும் இன்றைக்கி, எனக்கு போனால் ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாங்கு இன்றைக்கி ஒரு விதமாக கெடுக்கப்பட்டு இருக்கிறார், அப்படி தான் சொல்லணும், அதை கெடுக்கப்பட்டு இருக்கிறார். கெடுத்தவங்க யார், நம்ம தான், நம்ம வழி நடத்தினவங்க தான். இறைவாக்கினர்கள் புத்தகத்திலலாம் நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது இறைவாக்கினர்கள்னு ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது பாருங்களேன், நிறைய பேருக்கு இறைவாக்கினர் எங்கே இருக்காருனே தெரிய மாட்டேங்குது பைபிளில். எரேமியா, எசையா, எசேக்கியல், அபாகுக்கு, உபாதியா, இப்படி வந்த எல்லாமே இறைவாக்கினரோட நூல்கள் எல்லாம் இருக்குது. எல்லா இறைவாக்கினர்களும் பார்த்தீங்கன்னாக்க அடித்து உரைத்தாங்க ஆண்டவருடைய வார்த்தையை. துன்பம் வாழ்க்கையில் வந்து நீ ஆண்டவருடைய பேரால் துன்பப்படணும், அப்போ தான் உனக்கு விடுதலை அப்படிங்கிற அழுத்தமான செய்தியெல்லாம் வைச்சாங்க. அதனால தான் இறைவாக்கினர்கள் வந்து மறுக்கப்பட்டாங்க. இன்றைக்கி கூட நச்செய்தியில் பாருங்கள், இயேசுசாமி சொந்த ஊருக்குள்ளே போகிறாரு, அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அவங்க முதல்ல வியப்பில் ஆழ்ந்தனர், வியப்பில் ஆழ்ந்தனர்னா இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் சர்ப்ரைஸ், இட் இஸ் அ நெகட்டிவ் சர்ப்ரைஸ். யார் இந்த பையன், யார் இவந்தானே அப்படின்னு பார்க்குற அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இவருக்கு இந்த ஞானம் வந்துச்சு, இவர் தச்சர் அல்லவா, பாருங்கள் கம்யூனிட்டியை மீன் பண்ணுறாங்க இன்றைக்கி, இந்த இதுலேருந்து வந்தவன் தானே, இந்த ஜாதிக்காரன் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே. மரியாவின் மகன் சொன்னது வந்து இங்கே பெருமைக்குரிய அடையாளம் இல்லை, நெகட்டிவ் சிம்பிள். அதுக்கு பின்னாடி வருது பாருங்கள், மரியாவின் மகன் தானே, யாக்கோபு, யோசேஸ், யூதா, சீமோன் சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம முன்னாடி சொல்கிற எல்லாமே நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அவர்கள் எதை வைத்து இங்கே இந்த கணிப்பை வைக்கிறாங்க, மரியாவின் மகன் தானே. அவங்க சொல்ல வந்தது என்ன தெரியுமா, அந்த மரியா, எந்த மரியா, திருமணத்திற்கு முன்பாகவே பிள்ளையை பெற்றெடுக்க தயாராக இருந்த மரியா. அவங்க அந்த வார்த்தையை தான் அப்படி மறைவாக அந்த இடத்துல வைக்கிற, மரியா என்கிற ஒரு மகிமையின் அடையாளமாக வைக்கலை, ஒரு அவமானத்தின் அடையாளமாக இங்கே வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறதை கேட்ட உடனே இயேசுவுக்கு எப்படி இருக்கிறது, இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் வீட்டிலும் தவிர இறைவாக்கினர் இங்கே மதிப்பு பெறுவதில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் விடலை பாருங்கள். சிலர் உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. கடவுளையே செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளியது எதுன்னா அவநம்பிக்கை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய அவநம்பிக்கைகள் உண்டு, அவநம்பிக்கைகள் துன்பத்தினால் வரலாம், அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா சலனத்தினாலும் வரலாம், அவநம்பிக்கை. அவர் கடைசியில் அவர் சொல்ல, அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவன் முதல்ல வியப்புற்றாங்க, இவனா இந்த பையனா அப்படி பண்ணுறான்னு நெகட்டிவை, இவர் வியப்புற்றார். ஏன்னா இவரும் ஒரு விதமான ஒரு சர்ப்ரைசிங்கு இது தான், வியப்பு இருக்கிற நிலையை பார்க்குற போது அவர் நம்பிக்கையின்மை, இப்படியும் இருப்பாங்களா ஆட்கள் அப்படின்னு இயேசுவே வியப்பு இருக்கிறார் பாருங்கள். அப்போது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி துன்பத்தை வந்து நம்ம எதிர்கொண்டு நிற்கிற ஆற்றல் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்த துன்பங்கள் வந்து கடவுள் கொடுத்த சாபமாக நம்ம கருதக்கூடாது. துன்பங்கள் வந்து ஆசீர்வாதத்தினுடைய தலங்களாக நம்ம அமைத்து கொள்ள முடியும். துன்பங்கள் ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு நிலம் இருக்கிறது, வீடு ஒரு ஊர் இங்கே இருக்கிறது. அந்த நிலத்துக்கு அவங்க போகணுன்னா அந்த மலையை சுற்றி தான் போகணும். மலையை சுற்றி போகிறதுக்கு அவங்க வந்து பல மணி நேரம் நடந்தாக வேண்டும். நடந்து போய் தான் அந்த நிலத்துக்கு போக முடியும். இவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த இந்த பாறை மட்டும் குறுக்க இல்லைட்டுனாக்க இப்படியே போயிடலாம், ஒரு மணி நேரத்திலேயே அவங்க அந்த நிலத்துக்கு போயிடலாம். ஆனால் பல மணி நேரம் சுற்றி போய் வாழ்க்கையை யாருமே யோசிக்கலை. ஒரு முறை அந்த தன் மனைவி ஒவ்வொரு முறையும் உணவு கொண்டு வருவாள் அந்த மனிதனுக்கு. அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, தன் மனைவியினுடைய துன்பத்தை குறைக்க ஒரு நாள் ஆசைப்பட்டார். இந்த துன்பத்தை நான், என் மனைவி எனக்காக நான் இவ்வளோ தூரம் சாப்பாடு கொண்டு வராங்க, ஒரு நாளைக்கு அவங்க மூணு வேலை இப்படி நடக்க வேண்டியிருக்கிறது, அப்படி யோசித்து அந்த மனைவிக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பினார். என்ன செய்கிறார் அவர், ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணி நேரம் ஒரு சில நாட்கள் என்ன செய்கிறார், அவர் கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த மலையை என்ன செய்கிறார், உடைக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சிரித்தாங்க, பெரிய மலை, இதை உடைச்சி ஒரு ஆள் நீ சாதிச்சிருவியா. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்தார், சில மணி நேரங்களை அதற்காக செலவிட்டு தொடர் முயற்சியாக அவர் அந்த உளியை வைத்து அந்த மலையை உடைத்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை உடைக்கப்பட்டு அங்கே ஒரு பாதை உருவாக்கப்பட்டு அந்த பாதை வழியாக அந்த சமூகம் கடந்து சென்றது. அந்த பாதையை அவர் உருவாக்கிய பிறகு உருவாக்கி அந்த பாதை வழியாக செல்வதற்கு உள்ளாக மனைவி மரித்து போனாள். ஆனால் அந்த மகா சமூகம், அந்த இறை சமூகம், அந்த மனிதர்களுடைய சமூகம் அந்த பாதையில் கடந்து சென்று அந்த மகனையும் அந்த மகளையும் அந்த தாயையும் உயர்த்தி பேசியது. இது ஒரு கதை. இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னென்னா, அன்பினாலே ஒரு பெரிய துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற ஆற்றலை இந்த மனிதர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தன் மனைவியின் மீது ஒரு அன்பு, அந்த அன்புக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல், அது கண்ணுக்கு புலப்படும்படியான ஒரு அடையாளமாய் வெளிப்பட்டதனால இந்த சம்பவமானது இன்றைக்கு ஒரு உதாரண கதையாக பேசப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான். மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம் அது. இன்றைக்கும் நிறைய பேரால் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. கிறிஸ்தவர்களால் மட்டும் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க கண்டிப்பாக இயேசு ஏன் வந்தார், மரித்தார், எதற்காக அவர் வந்து ரத்தம் சிந்தனோ அதெல்லாம் புரிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கும் சமூகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த செய்தியை காதில் கேட்குறாங்க, இயேசுவை பற்றி அறிகிறாங்க. ஆனால் இயேசு செய்த அந்த காரியத்தினுடைய ஆழம் அவங்களுக்கு புரியல. அவர் ஏன் இந்த துன்பத்தின் பாதையில் நடந்து போனார்? இந்த கதையில் நம்ம கேட்டது போல தான், ஏன் அந்த மனுஷன் அந்த துன்பத்தை எடுக்கணும்? மனைவி வா காலையில் எடுத்துகிட்டு வா, நீ பொண்டாட்டி என்னை சார் என்னை காலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை, நீ கடந்து வா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ பாருங்கள், அந்த மனைவிக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதனுடைய எண்ணம் அந்த ஒரு நகருக்கே அந்த கிராமத்துக்கே பெரிய விடியலாக விளங்கியதை போல, கடவுள் மனிதனை படைத்தவர், இந்த மனுஷனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார் கடவுள். அந்த யோசனையினுடைய வெளிப்பாடு தான் இதோ மகனாக இயேசு கிறிஸ்து வந்ததும், அவர் கல்வாரி மலையில் ஏறியதும், உலகம் காண முடியாத ஒரு துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தின் வழியாக அவர் கொடுத்த மீட்பு. கிறிஸ்தவம் அப்படின்னாலே அது துன்பத்தினுடைய வெளிப்பாடு, துன்பத்தினுடைய வழியாக நம்ம கடந்து போக போகிற மீட்பினுடைய அடையாளம். இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திரு அவைகளில் திருச்சபையில் ஆலயங்களிலேயும் வீடுகளிலேயும் நாம் வைக்க வேண்டுமென்று வலியுறுத்துகிற ஒரு அடையாளம் எது அப்படின்னா, இந்த திருச்சிலுவை தான். இதை வந்து குருசிஃபிக்ஷன் என்று சொல்லுவாங்க. வெறும் சிலுவை அல்ல, வெறும் சிலுவை என்பது நம்மளுடைய அடையாளமாக இருக்க முடியாது. சிலுவை என்பது பொதுவான அடையாளம், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இந்த திருச்சிலுவை, திருச்சிலுவை என்பது குருசிஃபிக்ஷன், இட்ஸ் நாட் ஓன்லி கிராஸ். கிராஸ் என்பது வெறும் கிராஸ், சிலுவை போடுறது. இதில் குருசிஃபிக்ஷன் என்றால் பாடுபட்ட சிலுவை என்று நம்ம சொல்லுவோம், பாடுபட்ட சுரூபம். அப்போ அதில் இயேசுவினுடைய அந்த பாடுபட்ட உடல் அதில் இருக்கிறது. அப்போது கடவுள் எதை முன்வைத்தார், எது நம்ம முன்வைக்க வேண்டிய அடையாளமாக இருக்கிறது, மகனாகிய கிறிஸ்துவையா அல்லது அவர் எடுத்துக்கொண்ட அந்த டூல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதையா. அப்போ சிலுவை மேம்பட்டது, மரம் மரத்தினுடைய அடையாளம், ஆனால் மரம் தன்னிலையிலே வெறுமையாயிருந்தது. அந்த மரத்தில் மகனாகிய இயேசு கிறிஸ்து ஏறாத வரை, அப்போ மகனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்ட அடையாளமாக இருக்கிற மகன் சிலுவைக்கு முன்னாடி இருக்கிறார். அவரை இன்றைக்கு நிறைய அடையாளங்கள் என்ன செய்து எடுத்தாச்சு, இயேசுவை எடுத்துட்டு இயேசுவுக்கு பின்னாடி இருக்கிற சிலுவையை வச்சு கொண்டால் போதும், அறிவு பேசுகிறது, அதை வைத்தால் சிலை வழிபாடு ஆகிவிடும், இதோ இந்த சிலையில் இருக்கிற அந்த உருவத்தை வழிபடுகிறவனாய் மாறிவிடுவேன் என்று இன்றைக்கி மனிதன் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பதாக நினைத்து கொண்டு நம்ம ஆண்டவரையே என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க, அதன் அந்த அடையாளத்தை மாற்றுறாங்க. அங்கே இருக்க வேண்டிய இயேசுவை இருக்க விடாமல் நம்ம இருப்பதை தானே நம்ம சொல்கிறோம். கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து வெறு சிலுவை நட்டு வச்சுட்டா வேடிக்கை பார்த்தாரா? நிறைய பேர் அப்படி தான் படம்லாம் எடுக்கிறாங்க, இயேசு இறங்கி போயிட்டாருங்கிறாங்க. இப்போ வெறும் சிலுவை இருக்கிற இடத்துல அந்த கருத்தியல் தான் பதிவாக்கப்படுகிறதோ என்கிற ஐயம் எனக்கு உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இப்போ இந்த சுருவம் வைத்திருக்கிறோம், இந்த என்னுடைய வீடத்துக்கு முன்பாக சிலுவை இருக்கிறார். இந்த சிலுவையில் இருக்கிற இயேசுவோட முகம் என்னன்னு எனக்கே தெரியாது. அந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி என்ன? இதோ வெறும் சிலுவை அல்ல, அதில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையின் மகனாக இறங்கி வந்தவர் ஏறினார். இன்றைக்கி அந்த அடையாளத்தை மறுக்கிற நிலைக்குள்ளே நம்மளை வந்து அறிவு சார்ந்த தீமை ஒன்று நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம யோசித்து பார்க்கணும். இது வந்து ஒரு சுருவத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், பேசக்கூடிய நிலை அல்ல. இது ஒரு உருவத்தை முன்வைப்பதற்காக பேசுகிற நிலை அல்ல, அது ஒரு கருத்தியலுக்கான அடையாளமாய் நான் பார்க்கிறேன். இதோ இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கருத்தியல் அழுத்தமாக பேசப்படுகிற போது ஏன் அந்த அடையாளம் அங்கே இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க மறந்து போகிறோம். இயேசு சுவாமி தன்னுடைய அந்த பாலைவன அனுபவத்தில் அவர் பாடுபட்டு அவர் 40 நாள் கஷ்டப்பட்ட பிறகு அவருக்கு அங்கே ஒரு சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. அடையாளத்தை அவர் மறுக்கிறார் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல அந்த அடையாளம் மறுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதே ஆண்டவர் வேறு சில இடத்துல அடையாளங்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்போது எந்த இடத்துல அடையாளத்தை மறுப்பது, எந்த இடத்துல அடையாளத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஆவியின் தெளிவு இல்லாதவர்களுக்கு அது கஷ்டமான காரியம். டிசர்ன் த ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க, ஆவியை பகுத்துணரக்கூடிய ஆற்றல். அப்போ இந்த ஆவியானவர் எல்லா இடத்திலும் நம்ம உருவங்களை வைப்பதை அவர் விரும்புவது, ஆனால் இந்த இடத்துல இந்த உருவம் வைக்கப்படுகிற அடையாளம் சொல்லுகிற செய்தி, துன்பத்தின் வழியாக மட்டுமே உன்னை ஆண்டவர் மீட்டெடுத்தார். அதனால தான் நாம் இந்த துன்பத்தை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அழுத்தத்தை நாம் இந்த திருவை வழியாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, பிலிப்பியர் 1:29 பாருங்கள் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கி அருள் ஆசீர்வாதம், நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதிப்பார் ஆண்டவர் அப்படின்னு. பிலிப்பியர் 1:29, அருள் பெறுவது அல்டாப்பு காட்டுறதுக்காக இல்லை பிள்ளைகளே, எனக்கு அருள் கிடைச்சிருக்குது, நான் பாருங்கள் வல்ல செயல் செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், ஒரு கார் வச்சுருந்தேன், 9 கார் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு வீடு கட்டினேன், 9 வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆக்கியிருக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா அந்த பைபிளில் வர்றது தான், விளை நிலங்களோ விளைஞ்சலை அள்ளி கொட்டி கொண்டு இருக்கிறது, என்னுடைய அந்த களஞ்சியங்களெல்லாம் நிரம்பி வழியுது, நான் என்ன செய்வேன், ஆண்டவர் என்ன இப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் இடிச்சிட்டு பெருசாக கட்டிப்பேன். ஒரு வீடு இருந்துச்சு, ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சார், 9 வீடு கட்டிட்டு 9 வீடை நீ போய் அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்துருந்தீன்னா உண்மையாக ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நம்மளே கட்டிக்கிட்டு ஒரு கார் வாங்குற இடத்துல 9 பேத்துக்கு நீ கார் வாங்கி கொடுத்துருந்தீன்னா கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு பிறகு என்னை ஆசீர்வதிச்சாரு, நான் 9 பேருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் பாருங்கள் நம்மளுடைய அந்த எண்ணங்கள் பாருங்களேன் எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது பாருங்கள், அதுக்காக அது சொல்லுகிறோம். அப்போ பாருங்கள் அருள் கிரேஸ் நமக்கு கடவுள் கொடுக்குறாருன்னா எதுக்காக, நம்பிக்கை கொண்டுட்டு சும்மா அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த அருளுங்கிறது துன்பங்களை தாங்கிறதுலையும் இருக்குது. ஃபுல்டன் ஷின் ஒரு பெரிய பேராயர், நல்ல ஒரு பிரசங்கியார், நம்ம திருவைக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்தார். உங்களுடைய யூடியூப்பில் பிஷப் ஃபுல்டன் ஷின்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அவர் அழகாக ஒரு வார்த்தையை சொல்வார், மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்வார். ஆஸ்பத்திரியில் மருத்துவமனைகளில் நிறைய ஆசீர்வாதங்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறார். அவர் என்னத்துக்கு அதை சொல்கிறாரு, யோசித்து பார்த்தேன். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க உடல் அளவில். அதை என்ன செய்கிறாங்க, அந்த துன்பங்களை அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல. அங்கே அம்மா அப்பா ஐயோ என்னைய அப்படி போட்டுட்டீங்களே, இந்த கடவுள் இருக்கிறாரா பாருங்கள். நிறைய பேர் அந்த வேதனையை முனகி முணுமுணுத்து அந்த வெறுப்போடு தான் அந்த துன்பத்தை கடந்து போகிறாங்க. புனிதர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஏன் திருவை வந்து புனிதர்களெல்லாம் வச்சுருக்குன்னா, இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள திரும்பி பார்க்கத்தான். நம்ம வந்து புனிதர்களை தூக்கி தலையில் வச்சு ஆடுறதும் தப்பு, புனிதர்களை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வான்னு சொல்கிறதும் தப்பு, ரெண்டுமே தவறு தான். ரெண்டுக்கு நடுவில் பேலன்சிங் வேணும் நமக்கு. ஏன் திருவை கொடுத்துருக்குது, இந்த துன்பத்தை பற்றி பேசும்போது திரும்பி பாரு, இப்படி கடந்து வந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது. குழந்தை தரசம்மான்னு சொல்கிறோமே, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சிவசன்னன் அவ்வளோதான், ஒரு சாதாரண சகோதரி. அந்த சகோதரி எளிய வயதிலே, சிறு வயதிலேயே துன்பத்தை தாங்க வேண்டிய ஒரு கட்டாயம், உடல்நிலையில் அவங்களுக்கு ஆஸ்மெட்டிக் பேஷண்ட் அவங்க. அவங்க அந்த துன்பத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க ஆண்டவருக்காக அந்த காயத்தை எல்லாம் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அந்த சின்ன சின்ன வலி, அவங்களுக்கு மூச்சு விட முடியாத நிலை, படுத்தபடி சில நாட்கள் எந்திரிக்க கூட முடியாது, அப்படியே படுக்கையில் படுத்தே கிடக்கணும். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் எல்லாம் அந்த மகள் என்ன செய்தாங்க, அந்த காயங்களை அந்த வலிகளை எல்லாம் சிறு சிறு மலராக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் சிறுமலர் குழந்தை தெரசா. அவங்க இறந்தப்போ வானத்திலிருந்து ஒரு ரோசா பூலாம் கொட்டியதாக வரலாறு சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் துன்பத்தை தாங்குவதில் நாம் என்ன செய்ய உறுதியோடு இருக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்களேன், எபிரேயர் 12:7 ஆண்டவர் வார்த்தை சொல்ல, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். துன்பங்களை வேண்டான்னு ஓடாத, அன்னை மரியால் எடுத்துக்கொள்ளுங்க. எதற்கு திருவவை அன்னை மரியாலை முதன்மையான அந்த புனித நிலைக்குள்ளே உயர்த்தி வைத்திருக்கிறது, கடவுள் நிலையில் அல்ல, புனித நிலையில். புனிதர்களுடைய மன்றாட்டை எடுத்து நிறைய பேர் மாதா தெய்வமாக வணங்குறார். அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாரு. அதுவும் கத்தோலிக்க திருவையில் இருந்துட்டு வேறு ஒரு சபைக்கு போயிட்டார். சந்தோஷம், அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய கருத்தியலை தவறாக அவர் சொல்லக்கூடாது. தவறாக சொன்னாக்க அவர் பொய் சொல்லுகிறார். பொய் சொல்கிறவர் வேதத்தினுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை மாற்றி சொல்வது அது பொய் தானே. அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் மாதாவை வழிபடுறீங்க அப்படின்றாரு. அவர் இங்கே தான் இருந்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அறியாத நிலையில் இங்கே இருந்ததுனால தான் அவரால் இங்கே இருக்க முடியல. அவரை வெளியில் தள்ளப்பட்டுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் நிறைய பேர் அப்படி தான் வெளியில் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மாதா வந்து நீங்கள் வழிபடுகிறீர்கள் மாதாவை அப்படின்னு. புனிதர்களுடைய அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, முதல் பேர் மாதாவுடைய முதல் பேர் அன்னை மரியாளுங்கிறது புனிதர்களுடைய அந்த லிஸ்ட்டில் தான் வருதே ஒழிய, கடவுளுடைய லிஸ்ட்டில் தந்தை மகன் தூயாவி அன்னை மரியாள் அப்படி சொல்லலை நம்ம. ஸோ இதைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னை மரியாளை எதற்கு நம்ம அழுத்தமாக சொல்கிறோம், அன்னை மரியாள் துன்பத்தின் பாதையில் நடந்து போனாங்க. துன்பத்தின் பாதையில் கடந்து போய் அந்த மகனை அவர்கள் மகிமையடைய செய்தாங்க. இதோ இந்த மகன் சொல்வதை போல் நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு இல்லை, மகனே நான் சொல்கிறபடி நீ கேளு, நான் தான் உன் தாய். ஒரு நாளும் அவர்கள் தன்னுடைய அந்த பெருமையை உயர்த்தி வைத்ததில்லை. தாழ்ச்சி, ஆண்டவர் தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்தினார் என்று சொன்ன பாடின அந்த அந்த வாயினுடைய வார்த்தைகள் இறுதி வரை அந்த வார்த்தைக்குள்ளே நின்றது பிள்ளைகளே. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த தாயை உற்று பார்க்கிற பொழுது துன்பம் வருதா அவங்க வீட்டுக்குள்ளே, எப்படி வேணாலும் வரலாம். கணவனுக்கு நோய் வரலாம், கணவனை கஷ்ட உயிருக்கு போராடுகிற நிலையில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கலாம், அல்லது மனைவி படுத்திருக்கலாம், அல்லது பலர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக பெட்டில் படுத்திருக்கலாம். திருவை என்ன சொல்லுது, அந்த நோயாளிகளை நோய்க்கு அந்த துன்பத்திற்கு உட்பட நீங்கள் அனுமதியுங்கள். யுத்தனேசியா என்கிற ஒரு கான்செப்ட் இங்கே தான் வருது. கருணை கொலை செய்ய முடியுமா, இல்லை இல்லை. அதாவது இன்றைக்கி ரெண்டு விதமான புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு மாஸ்கை தூக்கி மாட்டி உயிர் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த மாதிரி உயிர் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த உடலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது அது இல்லை. நாம் சாதாரண நிலையில் யோசிக்கிற பொழுது இவர் துன்பப்படுகிறார், இந்த துன்பத்துக்கு மத்தியிலே அவருடைய உயிர் பிரிய மாட்டேங்கிறது, நம்ம என்ன செய்கிறோம், அவரை கொலை செய்து விடலாம். அவருடைய உணவை குறைப்பது, அவருடைய உணவை குறைத்து துன்பத்தை கலைந்து அவரை சாகடிப்பது, இதெல்லாம் யூத்தனேசியா, குட் டெத்து. யூ அப்படின்னா குட்டுன்னு அர்த்தம். அந்த யூத்தனேசியான்னா குட் டெத், அப்போ நல்ல சாவு, அதாவது கருணை கொலை. இது தவறு, இது திருவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை, சமூகம் சொல்லுது இவர் கஷ்டப்படுறதுக்கு சாகடிச்சிடலாம், அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த துன்பத்தை அந்த மகனுக்கு அருளுகிறார், அந்த மகளுக்கு அருளுகிறார். ஏன்னா அந்த துன்பம்தான் அந்த மகனை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை தான் நம்ம முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தூய்மை அடைவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை தூயோருக்குரிய நிலைக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், அழைத்து செல்கிறாரு. இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்திற்குரியதாகவே தோன்றும். ஆனால் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியான நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். பார்த்தீங்களா, அப்போது அந்த நேர்மையான வாழ்வை பெறுவதற்கு நம்ம போராடுகிறோம். அனைவருடனும் அமைதியாயிருக்க முயறுங்கள், தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். தூய்மை இல்லாதவர்களுடைய எண்ணத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் விழுவோம், ஆண்டவர் ஏன் இப்படி துன்பப்படுத்துகிறாரு, ஏன் என் அப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, ஏன் எங்கள் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரு. என் தகப்பனார் துன்பப்பட்ட பொழுது இதே கேள்வியை நானும் கேட்டேன், இவர் நல்ல மனிதர், எனக்கு தெரிஞ்சு நன்மைகள் செய்தார், நிறைய ஆலய பணிகளில் ஈடுபட்டார், ஆண்டவரே ஏன் இவர் துன்பப்பட வேண்டும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், இவர் உறவுகளோடு துன்பப்படுகிறார். He is suffering with all your comfort என்று சொன்னார். உறவுகள் கூட இருக்கிற அந்த அனுசரணையோடு அவருடைய துன்பம் கடந்து போகிறது. பாருங்கள், ஆண்டவர் ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கும்போது அந்த துன்பத்திலையும் ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறாருங்கிறது அப்போ தான் எனக்கு வெளிப்பட்டது. வெளிப்பாடுகளின் தேவன் தூயாவை யார், ஞானத்தையும் ஞானமும் வெளிப்பாடு மறலும் ஆவியானவர். அப்போ என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா எனக்கு ஞானம் வேணும், வெளிப்பாடு அருளும் போது அந்த வெளிப்பாட்டை அறிந்து கொள்கிற ஞானம் வேணும். இன்னைக்கு அந்த ஞானத்தை இழந்து தவிக்கிறது சமூகம். கொன்று போடு, அழித்து விடு, பயனில்லையா அந்த கருவில் இருக்கிற குழந்தை வந்து நான் நினைக்கிற மாதிரியான அடையாளம் இல்லை, கொன்று விடு. பாருங்கள், இது கடவுளுக்கு எதிரான ஒரு அடையாளம். ஆகவே தான் என் பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் உரோமையர் 5:3 திருவையினுடைய முன்னோடிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கிறது. மன உறுதியால் தகைமை பாருங்களேன். அப்போ பாருங்கள் அந்த துன்பத்தில் கிடைக்கக்கூடிய மன உறுதியை. ஆகவே 1 பேதுரு 1:11 பேதுரு அடிகளார் சொல்கிறாரு, தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். பாருங்கள், இந்த துன்பத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவங்க எதை குறித்து யோசித்தாங்க, இந்த துன்பம் வேண்டுமா வேணாமான்னு யோசிக்கல, ஆவியால் குறிக்கப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய நிலையில் இருக்க வேண்டிய ஒரு உலகம். ஏன்னா இயேசுசாமி பாடுகள் பட்டுட்டு காட்டிகிட்டு எல்லாம் போயிட்டாரு, இனிமேல் ஆவிக்குரிய அபிஷேகத்தில் நாம் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து செல்ல திருவை நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறது. என் அன்பு இறை சமூகமே, இதோ இந்த அருமையான வேளையில் துன்பங்கள் என்பது துவண்டு விடுவதற்கான ஒரு காரியம் அல்ல, தாங்க முடியாத துன்பங்களை கடவுள் கொடுத்து நம்மை துன்பப்படுத்துகிறவரும் அல்ல. மாறாக துன்பங்கள் நம்மை மேம்படுத்தக்கூடிய, நமக்கு அது தேவையாக இருக்கிற, நாம் மீட்படைய இதோ இந்த துன்பங்கள் தான் நமக்கு உதவி செய்ய போகிறது என்பதை அறிய பண்ணுகிற வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பேசியிருக்கிறார். ஆகவே துன்பங்களை தூர போட்டுவிட்டு வெறுமையான ஒன்றை நாம் எடுத்து செல்லக்கூடாது. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, அரிசி, இன்றைக்கி அரிசி நம்ம சாப்பிட்ற அரிசி வெறுமையான அரிசி, அதில் இருக்கிறதெல்லாம் கழுவி விட்டாச்சு, எல்லாம் மிஷினில் போட்டு அரைச்சாச்சு, வெள்ளை வெளியேன்னு அரிசி இருக்குது, அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி அப்படித்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் கொடுக்குற அடையாளங்களையும் எல்லாத்தையும் வெளியில் வெட்டிட்டு நான் என் வெறுமையான வாழ்க்கை, நான் இன்றைக்கி எனக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையை மாற்றுவோம். ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வோம். நம்மையும் கடந்து நம்முடைய வீடுகளிலே வரக்கூடிய துன்பங்கள், நோயினாலே நம்ம போய் எடுத்துக்கல, அது நோயினாலே வந்துருச்சா, அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். நோயில் துன்பப்படும், இந்த நோயினால தான் நீ இந்த வேதனையை படுற, இந்த பாவம் செய்ததுனால தான் இந்த வேதனை, நீ இப்படி பண்ணினதுனால தான் உனக்கு இந்த கேடு. இல்லை, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் துன்பப்பட்டாலும் நாம் அவர்களை நியாய திருப்பிடுவதற்காக நான் அங்கே இல்லை, நீங்கள் அங்கே இல்லை, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்கள் அந்த துன்ப நேரத்தை கடந்து செல்ல நீங்கள் அவர்களுக்கு பெலனாக மாற வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை அவர்கள் உணர்ந்து நிறைவேற்ற நீங்கள் உடன் பயனாளர்களாக துன்பத்தோடு அன்னை மரியாளைப் போல பயணிக்க வேண்டும். ஆண்டவர் யோசேப்புக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல, அவருக்கு வேறு ஒரு திட்டம் இருந்தது, அந்த திட்டத்தை முடிச்சிட்டாரு, ஆண்டவர் தூக்கிட்டார். அன்னை மரியாளுக்கு வேறு ஒரு திட்டம் இருந்தது. ஏன் அன்னை மரியாளை ஆண்டவர் வைத்தார் பாருங்கள், ரொம்ப அதில் முக்கியமான இறையியல் ஆழங்களெல்லாம் அதில் இருக்கிறது. அப்போ அந்த அன்னை மரியாள் அந்த துன்பத்தோடு பயணித்த தாயை போல நாமும் பயணிப்போம். திருவையை உங்களையும் பேணிக்காக்க துன்பத்தோடு பயணிக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு திருவை ஜெபித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே உங்கள் துன்பங்களை, ஆண்டவரே எனக்கு இதை எடுத்துடுங்கன்னு நான் ஜெபிக்க மாட்டேன், இதை கடந்து செல்ல எனக்கு பெலன் தாங்கன்னு கேட்டு நீங்கள் மன்றாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு திரு அவை கொடுக்கிற ஆற்றலை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் அந்த துன்பத்தை தாங்கக்கூடாதவராக இருந்தால், ஒருவேளை தீமையினுடைய அதிகாரத்தினாலே அந்த துன்பம் உங்களுக்கு விளைந்திருந்தா, தீமையை விரட்டிட்டு அந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுவித்து காத்தருளுவார். ஆண்டவர் இதையும் செய்ய முடியும், அந்த துன்பத்தை கடந்து செல்ல உங்களுக்கு பலத்தையும் தர முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த திருப்பள்ளி வழியாக உங்களுக்கு கிடைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.